பிறகு இதுவரை மாயா தத்துவத்திலிருந்து தனித்தனியாக கருவிகள் தோன்றியதை பார்த்தோம். இனிமேல் கலையிலிருந்து தோன்றும், மாயையிலிருந்து இனி வராது. இந்த கலையிலிருந்து தோன்றுகிற அடுத்த கருவி வித்தை என்பது. வித்தை என்றாலே என்ன பொருள்? வித்தை என்றாலே அறிவுதான். எனவே இந்த வித்தை என்ற கருவி ஆன்மாவினுடைய ஞான சக்தியை எழுப்புகிறது. ஆணவ மலத்தை நீக்கி, ஆணவ மலத்தை சிறிது நீக்கி என்றால் என்ன பொருள்? சிறிது நீக்கினா எந்த அளவுக்கு? சிறிது நீக்கினா எவ்வளவு? ஒவ்வொருவரும் சிறிது என்றால் அளவு வேறுபடும் இல்லையா? சிறிதுனா எவ்வளவு என்றால் அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப, அவரவருடைய கண்மத்தின் அளவுக்கு ஏற்பத்தான் அந்த ஆணவ மனத்தின் சக்தியை நீக்கி கலை வித்தை. பிறகு அந்த வித்தையிலிருந்து இன்னொன்றை இங்கே நினைவுபடுத்த வேண்டும். இங்கே இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகிறதே, இந்த அதாவது காரணத்திலிருந்து காரியம் தோன்றுகிறதே, இது என்னது? நம்ம காரியப்பாடு எப்படி காரியப்படுகின்றன என்று சொல்லியிருக்கிற ஒரு காலத்தில் என்னது பரிணாமம், விவர்த்தனம், ஆரம்பம், ஆரம்பத்தில் சொன்னது இப்ப கேட்டா ஆரம்பவாதம், நூலோடு நூல் சேர்ந்து ஆரம்பித்து சட்டை உண்டாவது போல, துணி உண்டாவது போல, அது ஆரம்பவாதம். விவர்த்தனவாதம் என்றால் ஒரு பொருள் இன்னொன்றாக உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுவது விவர்த்தவாதம். பரிணாமம், ஒன்று ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது பரிணாமம். சைவ சித்தாந்தம் பரிணாமத்தை சொல்லுகிறது. ஆனால் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிற காரியம் எப்படி பரிணாமமா? சுத்தமாயிலிருந்து வருவது விருத்தி. விருத்தி என்றால் என்ன பொருள்? ஆமா, விரிந்து குவிவது. குடை எடுத்துக்கொண்டு போற எல்லாம், யாரு யார் வண்டியில பார்த்தாலும் ஒரு குடை இருக்கு இந்த ஊர்ல. குடை எல்லாம் மடக்கி கிடக்கிறது, மழை பெய்யும் போது விரித்துக் கொள்ளுகிறார். இப்படி நினைத்த போது விரிக்கவும் மறுபடியும் சுருக்கவும், அதுதான் விருத்தி. எனவே சுத்தமாயிலிருந்து வருகிற ஐந்து காரியங்கள் விருத்தி. இனி அசுத்தமாயிலிருந்து வருகின்றவை எல்லாம் பரிணாமம். அந்த பரிணாமத்திலேயும் ரெண்டு வகை இருக்கு, அது வேற. பரிணாமத்திலே ரெண்டு வகை, அதாவது ஒரு பொருள் இன்னொரு முழுதும் மாறுவது, முற்றிலும் முழுதும் மாறுவது முழு பரிணாமம். முழுவதும் மாறுவது அது முழு பரிணாமம். அப்படி முழுதும் பரிணமிக்காமல் ஒரு பகுதி பரிணமிப்பது ஏகதேச பரிணாமம். ஒரு பகுதி மட்டும் பரிணமிப்பது ஏகதேச பரிணாமம். இப்ப பால் அதை காய்ச்சி உறைவித்தால் அந்த பாலானது தயிராக முழுதும் மாறிவிடுகிறது. பால் தயிராக பரிணாமம் அடைகிறது, அது முழு பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏகதேச பரிணாமத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள்? அந்த நம்ம வெண்ணெயை, வெண்ணெயை வைத்திருந்தால் அதுல ஒரு பகுதியில புழு தோன்றுகிறது. இந்த ஏகதேச பரிணாமத்தில அந்த காரண பொருளும் இருக்கும், அந்த காரிய பொருளும் இருக்கும். இங்கே சைவ சித்தாந்தம் ஏகதேச பரிணாமத்தை தான் சொல்லும். எனவே மாயா தத்துவம் காரியப்படுகிறது என்றால் மாயா தத்துவம் முழுதும் மாறவில்லை. மாயா தத்துவம் எப்போதும் போல இருக்கிறது, அதன் ஒரு பகுதி காலமாக இன்னொரு பகுதி நியதியாக என்று. இப்படி ஏகதேச பரிணாமம் தான் இங்கே சொல்லப்படுவது. எனவே கலை என்பதனுடைய ஒரு பகுதி வித்தையாக பரிணமிக்கிறது. எனவே கலையும் தொழில்படும், வித்தையும் செயல்படும். கலை வித்தை, இது ஞானசக்தியை எழுப்புவது. அடுத்து வித்தையிலிருந்து அராகம். ராகம் ராகம் என்றால் ஆசை, விருப்பம், ராகம். எனவே அதுதான் அராகம் என்று வந்திருக்கிறது. ராகம் என்ற வடமொழி அராகம். எனவே தன்னுடைய பெயருக்கு ஏற்ப இது ஆன்மாவினுடைய விளைவாற்றலை, இச்சாசக்தியை எழுப்புகிறது, அணவு மலத்தை சிறிது நீக்கி. எனவே இப்பொழுது ஆன்மாவினுடைய கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி மூன்றும் செயல்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டன. ஆனால் இன்னும் உலகம் வரவில்லை, நாம் வாழுகிற உலகம் இன்னும் வரவில்லை என்று நினைவிலே கொள்ள வேண்டும். இப்போ அதற்கு மேலே நடப்பது. முதலிலே தயார்படுத்துகிறார் இறைவர் ஆன்மாக்களை. ஆன்மாக்களுக்கு உலகத்தையும் உடம்பையும் கொடுப்பதற்கு முன்னாலே அவற்றை ஆயத்தப்படுத்துகிறார். கலை வித்தை அராகம். இன்ன என்ன பாக்கி இருக்கிறது? இப்பொழுது ஆன்மாவோடு இந்த ஐந்தையும் கூட்டுகிறார் இறைவன். எந்த ஐந்து? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தையும் ஆன்மாவோடு கூட்டுவிக்கிறார். இந்த ஐந்தினாலும் ஆன்மாவினுடைய அறிவு விளங்குகிறது, விளக்கமடைகிறது, பொதுவாக விளங்குகிறது. ஆன்மாவினுடைய அறிவு இப்போது பொதுவாக விளங்குகிறது. சிறப்பாக எப்போது விளங்கும் என்றால், இந்த உலகமும் உடம்பும் கிடைத்த பிறகுதான். உலக பொருள்களை அறிகிற போதுதான் சிறப்பான அறிவு உண்டாகும். இப்போது அதெல்லாம் அமையாத நிலையிலே பொதுவாக அந்த அறிவு விளங்க தொடங்குகிறது. இந்த ஐந்தையும் ஐந்து சட்டைகள் என்பார்கள். ஆன்மாவோடு ஒட்டி இருக்கிற, ஆன்மாவுக்கு அணிவிக்கப்பட்ட ஐந்து சட்டை. பஞ்ச கஞ்சுகம். கஞ்சுகம் என்றால் சட்டை. பஞ்ச ஐந்து, ஐந்து சட்டைகள். இவற்றையெல்லாம் நீக்கி தனியாக கலைச்சி வைக்க முடியாது நீங்கள். இந்த ஐந்து சட்டைகள் கடைசி வரை நம்மை விட்டு நீங்காது. முத்தி அடைகிற வரை அல்லது ஊழிக்காலம் வரை, ரெண்டுல எது முந்தியோ, ஊழிக்காலம் வரும் வரை அல்லது முத்தி அடைகிற வரை இது ஒவ்வொரு ஆன்மாவையும் தொடரும். இந்த கஞ்சுவம், ஐந்து சட்டைகள், இந்த ஐந்து கருவிகள் சேர்ந்த நிலையிலே இது ஒரு உடம்பாக சொல்லப்படுகிறது ஆன்மாவும். இது இரண்டாவது உடம்பு. முதலிலே பார்த்த உடம்பு என்ன? காரண சரீரம். இரண்டாவது கஞ்சுக சரீரம். இரண்டாவது கொடுக்கப்பட்டது கஞ்சுக சரீரம். அந்த காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிட்டோம். அதே போல இந்த கஞ்சுக சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்பார்கள். விஞ்ஞானம் என்ன? விஞ்ஞானம் என்றால் அறிவு. எனவே ஆன்மாவினுடைய அறிவை பொதுவாக விளக்க வந்த கருவிகள். எனவே விஞ்ஞானமய கோசம். இப்படி இரண்டு உடம்பு கிடைத்தாயிற்று. அடுத்தபடியாக இனி நம்முடைய உலகத்துக்கு நாம் வர வேண்டும். இந்த நாம் வாழுகிற உலகம் எங்கிருந்து தோன்றியது என்றால், பிரகிருதி என்று அறிவீர்கள். பிரகிருதி, பிரகிருதி மாயை என்று சொல்லுகிற மூலப்பகுதியிலிருந்து நாம் வாழுகிற உலகம் தோன்றுகிறது. பிரகிருதி. இந்த பிரகிருதி எப்படி தோன்றுகிறது என்றால், இந்த கலை, கலை என்ற கருவியை பார்த்தோமே, இந்த கலையிலிருந்து தோன்றுகிற காரியம்தான் பிரகிருதி. கலையிலிருந்து வருகிறது. இங்கே ஒன்றை சொல்ல மறந்து விட்டேனே. ஆறுதான் இருக்கு, இன்னொன்னு ஏழு விடு சொல்லல இல்ல, கேட்க தானா? ஆறு தான் சொல்லியிருக்கோம். அஞ்சு, ஆறு, ஏழாவது வேண்டாமா? அந்த ஏழாவது தான் புருடன். தெரியுமென்று விட்டுவிட்டீர்கள். ஏழு புருடன். இந்த புருடன் என்பது அது ஒரு தத்துவமே அல்ல. தத்துவம் அல்ல, அது எதிலிருந்தும் தோன்றுவது இல்லை. அந்த புருடன் என்பது இந்த ஐந்து கஞ்சுகத்தோடு இருக்கின்ற ஆன்மாவினுடைய நிலை. இந்த ஐந்து சட்டைகளையும் பெற்ற ஆன்மாவினுடைய நிலைக்கு புருடன் என்ற பெயர். இந்த ஐந்தையும் பெற்றதனாலே ஆன்மா தகுதி அடைகிறது. எதற்கு? என்ன தகுதி பெறுகிறது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இவற்றாலே ஆன்மாவுக்கு என்ன தகுதி உண்டாயிற்று? அதாவது தன்னுடைய கர்மத்தை, வினையை அனுபவிப்பதற்கும் ஈட்டுவதற்கும், வினையை செய்வதற்கும் வினையை நுகர்வதற்கும் இப்போது தகுதி. வினையை ஈட்டுவதற்கும் வினைப்பயனை அனுபவிப்பதற்கும் உரிய தகுதி ஆன்மாவுக்கு வந்துவிட்டது. அந்த ஆன்மாவினுடைய அந்த மூன்று சக்திகள், ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி விளங்குதல் தானே அந்த தகுதி நிலை. எனவே இப்போ புருடன் என்றாலே என்ன பொருள்? புருடன் என்றால் ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்லுவோமா புருடன் ஆகிவிட்டாய் என்று? புருஷன் என்ன அர்த்தம்? உலக போகத்தை அனுபவிப்பதற்கு அந்த உரிய வயது தகுதி அடைந்தவனைத்தான் புருடன், புருஷன் என்பான். எனவே அதுபோல இங்கே ஆன்மா உலக போகத்தை நுகர்வதற்கு தகுதிப்பட்ட நிலை. எனவே இந்த நிலையிலேதான் ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகிறான். இப்போதுதான் புருடன் என்ற பெயரை பெறுகிறான். எனவே புருடன் என்பது ஒரு நிலை என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அது ஒரு நிலை. இந்த ஏழு தத்துவங்களுக்கும் என்ன பெயர்? இன்னொரு பெயர், ஏழு தத்துவங்களுக்கு சேர்த்து என்ன பெயர்? வித்யா தத்துவங்கள். வித்யா தத்துவங்கள் அந்த பெயர் ஏன் வைத்தார்கள்? அதற்கு ஏன் அந்த பெயர்? அதற்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லுவார்கள், ரெண்டு பொருள் சொல்லுவார்கள். ஒரு பொருள், இந்த சுத்த தத்துவங்களை இறைவன் தானே நேரே செயல்படுத்துவான். அசுத்த தத்துவங்களை இறைவன் தானே நேராக செயல்படுத்த மாட்டான். பிற கடவுளரை ஏவி, பிற தெய்வங்களை ஏவி அவர்கள் மூலமாக அவர்களை கொண்டு செயல்படுத்துவான். கர்த்தா ரெண்டு வகை. கர்த்தாவில கர்த்தானா செய்பவன், கர்த்தாவில ரெண்டு வகை இருக்கிறார்கள். கர்த்தா ஏவுதல் கர்த்தா, இயற்றுதல் கர்த்தா. ஏவுதல் இயற்றுதல் என்று இரண்டு கர்த்தா. ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஆளு? நாம ஏவுதல் கர்த்தா. நம்ம வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஏவுவார். ஏவுதல் கர்த்தா தான் இறைவன். இறைவன் தான் ஏவுதல் கர்த்தா. பிற கடவுளர் எல்லாம் இயற்றுதல் கருத்தாக்கள். இறைவனுடைய ஏவல் வழி நின்று செயல்படுகிறவர்கள் இயற்றுதல் கருத்தாக்கள். அந்த முறையில இந்த அசுத்த மாயையை செயல்படுத்துகிறவர், இறைவன் ஏவல் வழி நின்று செயல்படுத்துகிறவர் யாரென்றால் அனந்த தேவர் என்பவர், அனந்தேஸ்வரர் என்றும் கூறுவார்கள். அனந்தேஸ்வரர், அனந்த தேவர், அனந்தர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனந்தர்னு போடுறாங்க. அனந்த தேவர் இவர் யார் என்றால், இதை கழிப்படாத பேரா இருக்கு, யார் இவர் என்றால், அந்த சுத்த தத்துவங்களிலே ஐந்தாவது தத்துவம் எது? சுத்த வித்தை. சுத்த வித்தை அங்கே இருப்பவர்கள் யாரு? விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலர் அந்த சுத்த வித்தையிலே அங்கே இருக்கிற உலகங்களிலே அந்த இந்த இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தத்துவத்திலேயும் பல உலகங்கள் இருக்கின்றன. காலம் என்ற தத்துவத்திலே பல உலகங்கள், கால தத்துவத்தில் பல உலகங்கள் இருக்கின்றன. நீதி தத்துவத்தில் பல உலகங்கள். இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலேயும் உலகங்கள் இருக்கின்றன. அங்கே உயிர்கள் வாழுகிறார். எப்படி இந்த மண் என்ற தத்துவத்தில், இந்த பிருதிவி தத்துவத்தில் எத்தனையோ, பூமி, சந்திரன், செவ்வாய், பல உலகங்கள் இருப்பதைப் போல அந்த மற்ற தத்துவங்களிலும் பல உலகங்கள். அதுபோல இந்த சுத்த வித்தையிலே எட்டு பேர் முக்கியமானவர்கள். அவர்களுக்கு வித்தியேஸ்வரர் என்ற பெயர். வித்தையிலே வாழுகின்ற அவர்களுக்கு வித்தியேஸ்வரர் என்ற கடவுளர். அவர்களெல்லாம் கடவுள் நிலைக்கு உயர்ந்தவர்கள். வித்தியேஸ்வரர் அந்த எண்மர் எட்டு பேர். அவர்களிலே தலைவராக இருப்பவர் தான் இந்த அனந்த தேவர். வித்தியேஸ்வரர் எண்மரிலே தலைமை பெற்றவர் அனந்த தேவர். அவர்தான் அசுத்த மாயையை செயல்படுத்துகிறார். அப்படி வித்தியேஸ்வரரால் செயல்படுத்தப்படுவதனாலே இந்த தத்துவங்களுக்கு என்ன பேரு? வித்தை, வித்யா தத்துவம் என்று அவர் பெயராலே சொல்லப்படுகிறது என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நீங்கள் சொன்னதை போல ஆன்மாவினுடைய அறிவை, வித்தையை, அறிவை விளங்க செய்கின்ற தத்துவங்களாதலாலே இவை வித்யா தத்துவங்கள் என்றும் சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த பிரகிருதி என்ற வார்த்தை யாரால் பயன்படுத்தப்படுகிறது? சாங்கியர். சாங்கியர் என்பவர்கள்தான் இந்த 24 தத்துவங்களை பற்றி, இந்த பிரகிருதியிலிருந்து வருகிற 24 தத்துவங்களை பற்றி முதன் முதலாக விரிவாக ஆராய்ந்து கண்டவர்கள். பிரகிருதி அவர்களுக்கு இதுதான் கடைசியான தத்துவம். பிரகிருதிக்கு மேலே ஒன்றும் இல்லை. எல்லா உலகங்களுக்கும் மூலமாக இருப்பது பிரகிருதி, அதுதான் முடிவான தத்துவம் என்பது அவர்கள் கொள்கை. அதை வடநாட்டில் எல்லா தத்துவங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. வைணவம் கூட ஏற்றுக்கொள்ளுகிறது. வைணவத்திலும் இதே 24 தான், வைணவ சமயத்தில். எனவே சைவ சித்தாந்தத்தை தவிர மற்ற எல்லா தத்துவங்களும் இந்த 24 பேசுகின்றன, கொள்ளுகின்றன. சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். இதற்கு மேலே 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள் என்று 12 தத்துவங்களை கூட்டி சொல்லுகிறது. எனவே அவர்கள் வைத்த பெயராதலாலே பிரகிருதி என்றால் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது என்ற பொருளிலே பிரகிருதி என்று பெயர் வைத்தார்கள். நாம் அந்த பெயரை எடுத்துக் கொள்கிறோம், ஆனால் அந்த பொருள் நமக்கு பொருந்தாது. நமக்கு இதுவே முடிவான மூலம் அல்ல. இதுவே ஒரு காரியம். பிரகிருதி கலையிலிருந்து தோன்றிய ஒரு காரியம். எனவே சொல்லளவிலே நாம் எடுத்துக்கொள்கிறோம் பிரகிருதி. இது கலை என்ற தத்துவத்திலிருந்து பரிணாமமாக தோன்றுகிற ஒரு தத்துவம் பிரகிருதி. இது எப்படிப்பட்டது என்றால், அசுத்த மாயை என்பது ஓரளவுக்கு அசுத்தமுடையது. அங்கே அசுத்தமுடையது என்றால் என்ன பொருள்? ஆணவமல கலப்பு, அதுதான் அசுத்தம். ஆணவமலம் ஓரளவு கலந்த மாயை தான் அசுத்த மாயை. ஆனால் பிரகிருதி மாயை மிகுதியாக, ஆணவமலம் மிகுதியாக கலந்தது. அசுத்த மாயை ஓரளவுக்குத்தான் மயக்குவது. ஆணவமலம் ஓரளவு கலந்திருப்பதனாலே ஓரளவுக்கு மயக்குவது. அந்த அசுத்த மாயையிலே இருக்கின்ற உலகங்களிலே வாழுகிறவர்கள் யாரு? பிரளயாகலர். பிரளயாகலர் என்பவர். அந்த பிரளயாகலரிலே சிறந்தவர், தலைவராக இருப்பவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். ஸ்ரீகண்ட ருத்திரர் இவர்தான் இந்த பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்களை இவர்தான் செயல்படுத்துகிறார். அங்கே சுத்தம் அசுத்தமாய் செயல்படுத்துகிறவர் யார் என்று பார்த்தோம்? அனந்த தேவர். அனந்த தேவர் இங்கே ஸ்ரீகண்ட ருத்திரர். இந்த பிரகிருதி என்பது முக்குண வடிவாக இருப்பது. மூன்று குணங்களே வடிவமாக இருப்பது, முக்குணமயமாக இருப்பது. முக்குணங்கள் என்பவை சத்துவம், விராசதம், தாமசம். சத்துவம், விராசதம், தாமதம் என்பவைதான் அந்த மூன்று குணங்கள். சத்துவ குணம் என்பது அமைதி, அமைதி குணம், அமைதி, மென்மை, ஒளி, இத்தகைய நல்ல இயல்புகளை உடையது சத்துவம். விராசதம் என்பது ஊக்கம், எழுச்சி, சினம் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது ராஜதம், ராசதம். தாமதம் என்பது மடி, மடி, மடிமை, சோம்பல், சோர்வு, சோம்பல், துயில். இப்படி இந்த மூன்று குணங்கள் பிரகிருதியிலே அடங்கியிருக்கின்றன. இந்த மூன்று குணங்களும் சிறிதும் புலப்படாமல், முக்குணங்களும் புலப்படாமல் நுட்பமாக அடங்கியிருப்பது பிரகிருதியில், முக்குணங்களும் வெளிப்படாத நிலை. இந்த ஆன்மாக்களுக்கு பிரகிருதியினுடைய தொடர்பு இப்போது கிடைக்கிறது. இது ஒரு சரீரமாக சொல்லப்படுகிறது. பிரகிருதி என்பது ஒரு உடம்பாக சொல்லப்படுகிறது. இந்த உடம்புக்கு என்ன பெயர்? குணசரீரம். குணசரீரம், முக்குணம் என்று சொன்னேன்னல்லவா, முக்குணங்கள். எனவே இந்த முக்குணமயமான பிரகிருதி குணசரீரமாக அமைகிறது. வேறொரு பெயர் பார்த்துக்கொண்டே வருகிறோமே, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இது மூன்றாவது. பிரகிருதி என்பது மனோமய கோஷம். இந்த குணசரீரத்திலிருந்து அமைகின்ற மூன்று சரீரங்களும் அதிசூக்கும சரீரங்கள் எனப்படுகின்றன. அதிசூக்கும சரீரங்கள், இன்னொரு பேரும் சொல்லுவார்கள் பரசரீரம். பரசரீரம் மிக நுண்ணிய உடம்பு. இந்த முக்குணங்கள்தான் உயிர்களை மயக்குகின்றவை. முக்குணங்கள்தான் மயக்குகின்றவை, மயக்கத்தை தருகின்றவை. இந்த முக்குணங்கள் பிரகிருதிக்கு மேல் கிடையாது, பிரகிருதிக்கு மேலே இல்லை. அதாவது பிரளயாகலருக்கு இந்த முக்குணங்களால் வருகிற மயக்கம் கிடையாது. எனவே முக்குணங்களால் வருகிற மயக்கம் சகலராகிய நமக்குத்தான் உண்டு. அதனால்தான் மோகினி என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். மோகித்தல், மயக்குதல். எப்படி ஒரு அழகிய நங்கை தன்னுடைய ஆடை அணிகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு நாடக மேடையிலே தோன்றி ஆடி காண்பவரையெல்லாம் வசப்படுத்துகிறாளோ, அதுபோல இந்த முக்குணங்கள் உலகப் பொருள்களாக அமைந்து ஆன்மாக்களை தம்மையே நோக்கும்படியாக உலகப் பொருள்கள் வசீகரிக்கின்றன, நம்மை கவர்கின்றன. வேற எங்கேயும் நம்மை மேல் நோக்க விடாது, உலகத்தையே நோக்கும்படியாக, இறைவனை நோக்க விடாமல் உலகத்தையே நோக்கும்படியாக செய்கின்றன. அத்தகைய பெருமயக்கத்தை பிரகிருதி தருகிறது.